உள்ளமனம் கொடுத்து லோகமனம் தரணி உறுதியாக தள்ளறி அன்பனம் தொடர்பூட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமடை அழித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சுத்தி வழத்திணைந்து வருவினை கிழ்த்திருப்பான். கூழியகோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினரே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடையிற்கு அடியருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மார்கழி மாத சிறப்பு வழிபாடு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகன் ஸ்ரீ ஒடுக்கத்து சாமியுடைய திருமணத்திலே 52வது ஆண்டு விழா எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருப்பள்ளி எழுச்சியினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் ஊட்டியிருக்கிறது. மணிவாசக பெருமான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒன்றும் அதனாலே பயன்படாத அரசர்களை பார்த்து பாடி பொருள் பெறுவது என்பதாகிய தன்மையை மாற்றி அரசர்களிடத்திலே போய் அவனை பாரி காரி என்பதாக சொல்லி அவனை புகழ்ந்து அவனிடத்திலே இருந்து பொருள் பெறுவதற்காக பல துணைந்துரைகளையும் பொய்யுரைகளையும் அவனிடத்திலே அமைத்து அதன் மூலமாக பெறக்கூடிய பொருள்களை கொண்டு வாழ்ந்து வருகின்ற நிலையிலே புலவர்களை செம்மைப்படுத்தி இது சரியான முறை அல்ல, அழிந்து போகின்ற புகழை உடைய அரசனை பாடி புகழ் பெறுவதை விட என்றும் பேரரசனாக விளங்கக்கூடிய பெருமானை பாடி அவனுடைய திருவருளை பெறுவதுதான் சரியான முறை என்பதை நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படையை முருகப்பெருமானை பற்றிய ஒரு முழு முதல் நூலாக தோன்றியது சமயத்தில். திருமுருகாற்றுப்படை என்பது நக்கீரர் எவ்வளவோ மிகப்பெரிய புலமை உடையவராக இருந்தார். ஆனால் இந்த புலவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசர்களை பொழுது குறைத்தல் என்பது ஒரு காலகாலமாக நடந்து வருகின்ற தன்மை. இதை மாற்றி இறைவனை பாடுகின்ற நிலையே இந்த விருப்பமானது பெருமானை புகழ்கின்ற இந்த விருப்பமானது ஏதோ இந்த பிறவியிலே தோன்றியதா என்பதாக சொன்னால் இல்லை. பல புகழ் நல்ல நெஞ்சத்து பல உடல் நல்ல நெஞ்சத்து இன்னசை வாய்ப்பர் என்பதாக முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதாக எண்ணுகின்ற அந்த செய்திக்கு நக்கீர பெருமான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு வைக்கின்றார். என்ன முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதாக ஒரு எண்ணம் ஒரு விருப்பம் உன்னுடைய உள்ளத்திலே எங்கேயோ ஒரு மூலையிலே தோன்றுகின்றது என்பதாக சொன்னால் இந்த விருப்பமானது இப்பொழுது நீ வந்த விருப்பம் என்பதாக எண்ணினால் அது தவறு. முருகப்பெருமானை எண்ணுகின்ற வழிபடுகின்ற இந்த விருப்பமானது எத்தனை எத்தனையோ பிறவிகளிலே நீ செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்கின்ற விருப்பம் உன்னிடத்தில் வழிபட இன்னும் போகல. திருக்கோயிலுக்கு இன்னும் உள்ளே நுழையல. வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு முருகப்பெருமானை திருக்கோயிலுக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பம் உண்மையான விருப்பம் உள்ளத்திலே அந்த பிறவியிலே உனக்கு தோன்றியது என்பதாக சொன்னால் ஏதோ சாதாரணமாக இப்போது ஏதோ வந்துவிட்டது என்பதாக எண்ணிவிடாது. நக்கீர பெருமானுடைய வாக்கு சாதாரண வாக்கா? நக்கீர பெருமானுடைய வாக்கு என்பதாக சொன்னால் அது ஆணித்தரமாக மந்திரமாக பொறிக்கப்பட்ட வாக்கு. திருமுருகாற்றுப்படை என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருமுருகாற்றுப்படை மந்திர நூல். ஒரு வரி அல்லது நான்கு வரி உடைய இந்த திருமுருகாற்றுப்படையில 324 வரிகளுடைய இந்த திருமுருகாற்றுப்படை ஓரிரண்டு வரியை உள்ளுக்குள்ளே வைத்து தியானம் செய்தாலே முருகப்பெருமானுடைய திருவருள் முழுவதுமாக கிடைக்கும் என்று சான்றோர்கள் மக்கள் பல வகையான உரைகளிலே அதை குறிப்பிடுகின்றார்கள். கீவா ஜெகநாதன் ஐயர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகான் இந்த அற்புதமான திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதும் பொழுது அமைகின்றார். அப்படி திருமுருகாற்றுப்படையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்றார், பல உடல் நன்ன நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னைய பெருது நீ உண்ணிய விலை. எந்த பெருமானும் கனவிலே எளிதாக வந்து விடுவார்கள், ஆனால் முருகப்பெருமான் கனவிலே ஒருவருக்கு வர வேண்டும் என்பதாக சொன்னால் எத்தனை எத்தனை கோடி கால பிறவிகளிலே செய்த புண்ணியம் இருந்தால்தான் முருகப்பெருமான் கனவிலே தோன்றுவார் என்பது வாரியாசாமியுடைய வாக்கு. வாரியாசாமிகள் ஒரு முறை சொன்னார், இது போல முருகப்பெருமான் கனவிலே வருவது என்பது மிக மிக கடினம். முருகப்பெருமான் ஒருவருக்கு கனவில் வந்தார் என்பதாக சொன்னால் அதை கனவிலே வந்ததை வெளியிலே சொல்லக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அப்படி கனவிலே முருகப்பெருமான் தோன்றுவது என்பது மிக மிக கடினம். முருக வழிபாடு என்பதாக சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது ஒருவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த விருப்பம் வருகின்றது என்பதாக சொன்னால் எத்தனை எத்தனையோ பிறவிகளிலே அவர்கள் செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாக அது வந்தது என்பதாக சொன்னால், பல உடல் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருது நீ உண்ணிய வினையே என்பதாக சொல்லி புலவர்களை பாடிக்கொண்டிருந்தவர்களை, நம்முடைய புலவர்கள் அரசர்களை பாடிக்கொண்டிருந்த அவர்களை நம்முடைய பெருமானை பாடு என்பதாக சொல்லி வழிபடுத்தியவர். அப்படி வழிபடுத்துவதுதான் திருமுருகு ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்பதாக சொன்னால் ஆறு என்பது வழி, வழிபடுத்துதல். அரசர்களை பொழுது 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 அவங்க கொடுக்குற பொருளை வைத்துக் கொண்டு நீ உண்டும் உடுத்தும் வாழ்கிறாயே, இந்த புலமையை பெருமானிடத்திலே கொண்டு போய் கொஞ்சமாவது சேர் என்பதாக சொல்லி நக்கீரர் தான் முதன் முதலாக அதை வழிப்படுத்தி கொடுத்தார். அப்படி சுந்தர பெருமான் பின்னே வருகின்ற பொழுது சொல்லுவார், தம்மையே புகழ்ந்து இசை பேசினும் சார்பிலும் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே. நீ எவ்வளவுதான் காட்டு கத்தலா கத்தி கத்தி அவன் முன்னாடி நீ இருந்தாலும் எவ்வளவு கொடுத்துறப்போ அஞ்சோ பத்தோ எடுத்து கொடுத்துரு போ. இப்படி இவர்களை பாடி பாடி உன்னுடைய நாளை வீணாக்காமல், இப்படி நாளை வீணாக்காமல் என்றும் அழியாத புகழை உடைய பெருமானை பாடு. அது இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லா பயன்களையும் அளிக்கக்கூடியது பெருமானுடைய அந்த திருவடி, அந்த திருவடியினுடைய புகழ்ச்சி. ஆக பெருமானை புகழ்ந்து பாடுதல் என்கின்ற அந்த வழிபடுத்துதல் முறைப்படுத்துதலை புலவர்களை புலவர்கள் அரசர்களை பாடுகின்ற தன்மையை பெருமானை பாடுகின்ற முறையாக மாற்றி வழிபடுத்தி கொடுத்த ஒரு முறைதான் திருப்பள்ளி எழுச்சி. ஆக இந்த திருப்பள்ளி எழுச்சியின் மூலமாக பெருமானுடைய திருவடியை புகழ்ந்து அவர் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாகிய முறையினை அமைத்துக் கொடுத்து இந்த அருள் நெறி என்று சொல்லக்கூடிய அந்த அருள் நெறியை நமக்கு காட்டியவர் மணிவாசக பெருமான். இப்படி அருள் நெறியை காட்டுகின்ற திருப்பதிகமாக விளங்குகின்ற இந்த திருப்பதிகத்தினுடைய மூன்றாவது திருப்பாடலை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த மூன்றாவது திருப்பாடல் நம்முடைய திருவம்பாவை திருப்பாடலோடு வைத்து எண்ணக்கூடிய திருப்பாடலாகும். இது மணிவாசக பெருமான் இரண்டு நிலைகள், ஒன்று திரோதான சக்தி என்கின்ற நிலையிலே இருக்கின்ற ஆன்மா, திரோதான சுத்தி என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்த அந்த சிறப்பு இந்த திருப்பாடலுக்கு உண்டு. அப்படி இந்த மூன்றாவது திருப்பாடலை எல்லோரும் ஓதி இந்த திருப்பாடலை
தொடங்குவோம்.
திருப்பாடலிலே கூவின உங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகையின் ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொழு நமக்கு தேவன செறிகள் தாழினை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக முனிவாசக பெருமான் இந்த மூன்றாவது திருப்பாடலை திருப்பள்ளி வச்சிலே அமைக்கிறார். இந்த மூன்றாவது திருப்பாடல் இது ஒரு மிக முக்கியமான திருப்பாடலாக விளங்குவது ஒன்று திருவம்பாவையோடு இது அப்படியே இணைகின்ற திருப்பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு என்றும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் தங்கள் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையும் வாடி இதென்ன உறக்கமோ வாய்ப்பிரவாய் அழியான் உடமை ஆமாறும் இவ்வாறும் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேனோர் எம்பாவாய் என்பதாக எடுத்த அந்த திருப்பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு இங்கே கூவின பூங்குயில் கூவின கோழி அப்புறம் குருகுகள் இயம்பின அப்புறம் எல்லாம் வந்துருச்சா? கோழி சிலம்புகள் குருகு சிலம்புகள் ஏழில் இயம்புதல் இயம்பு பெண் சங்கம் இப்படி இந்த திரோதான சக்தியிலே சொன்ன அர்ஜுனா இயங்கும் பொழுது திரோதான சுத்தியிலே அமைகின்றன. கூவின என்பதாக இந்த தன்மை இறந்த காலத்திலே அமைப்பார். அங்கே அந்த பெண்கள் எல்லாம் அதை கேட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குருகு என்றும் என்பதாக அமைத்த அந்த தன்மை இப்பொழுது கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின இந்த சங்கம் இயம்புகின்ற தன்மையையும் இங்கே இயம்பும் பெண் சங்கங்கும் என்பதாக அமைத்து அருமையாக இந்த இரண்டு திருப்பாடல்களையும் முனிவாசக பெருமான் அமைத்துக் கொடுத்தது. சான்றோர்கள் இந்த திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் 20-30 பாடல்கள் இல்லை என்கின்ற அந்த துறையெல்லாம் இல்லை. ஆனால் 20 பாடல்கள் திருவம்பாவை 10 பாடல் திருப்பள்ளி எழுச்சி இரண்டையும் இணைத்த அந்த தன்மை இன்னும் எண்ணி எண்ணி வியப்பு அடைகின்ற ஒரு நிலை. சாதாரணமாக இந்த இரண்டும் இணைந்தது என்பதாக சொன்னால் இந்த திருமாலுடைய திருவருள் இணைப்பு. அப்படி திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் இணைந்து 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 காண வேண்டிய நிலை. இணையார் திருவடி போல இரண்டும் இந்த இரண்டு திருப்பாடல்களும் கூவின பூங்குயில் சரி இப்பொழுது இந்த இடத்திலே கூவின பூங்குயில் என்பதாக சொல்லுகின்ற பொழுது எதை இந்த குயில் கூவியது கூவின பூங்குயில் எதை கூவியது இந்த இடத்துல எதை கூவி இருக்கும் திருப்பள்ளி எழுச்சியிலே இந்த குயில் எதை கூவியது என்பதாக பார்த்தால் குயில் 10-18 திருப்பதிகத்தினே 10 திருப்பாடலிலே இந்த குயில் இங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே இந்த நேரத்திலே கூவுகின்ற இந்த செய்தி இது. Thank you.
என் தமராம் இவன் என்று இங்கே அழைத்து சொல்லி அழகிய சேவடி காட்டி உன்னுடைய செரிகடல் தாழியினை காட்டாய் என்பதாக கூவிய தன்மை. உன்னுடைய செரிகடல் தாழினை காட்டாய் என்பதாக கூவுகின்ற குயிலாக இந்த நேரத்தில் இந்த குயிலை அமைத்து கூவின பூங்குயில். பூங்குயில் என்கின்ற இந்த சொல்லை மணிவாரண்ய பெருமான் திருவுந்தியாரிலே பூங்குயிலை அமைப்பார். திருவுந்தியாரிலே பூங்குயிலாக ஒருவன் மாறிவிட்டான் என்பதாக சொல்லி யாரு வாரிக்கு வெரி குட் ஒடுக்க தம்பிராங்க.
அறிவியலிலே சொல்லுகின்றார்கள் கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர்
எத்தனை? 4500 கிலோமீட்டர் மினிமம் 4500 டு 12,000 கிலோமீட்டர். எதை நாடி? நாடி கூவின பூங்குயில். அப்படி பெருமானை எப்படி நாட வேண்டும் என்பதாக சொன்னால், எப்படி யுரேசியன் குக்கு தன்னுடைய தாய்ப்பறவையை நாடி போகுதோ அதை போல நாட வேண்டும் என்பதாகிய கருத்தை மணிவாசக பெருமான் போகிற போக்குல அப்படியே லைட்டா சொல்லிடுவோம். அற்புதம், அச்சாரம். இதுதான் மிக மிக ஆழமான திரு
பாடல். இது எழுப்புதல் என்கின்ற நிலையிலே எது யார் யாரை முதலிலே எழுப்பியது என்பதை அங்கே மிக அழகாக தெளிவாக்க பெருமாள். சிலைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்து சிலைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார் சிவசிவ போற்றி என்று உபகையை கொள்கின்றார். திருப்பள்ளி எழுச்சிக்கு வழங்குகின்ற பொழுது எப்படி வர வேண்டும் என்பதாக சொன்னால் சிலைப்பள்ளி தாமங்கள் உணர்ந்தனர் அடியார். அடியார்கள் எல்லாம் பெருமானை வந்து அவருடைய திருப்பள்ளி எழுச்சிக்கு வருகின்ற பொழுது எப்படி வருகின்றார்கள்? சிலைப்பள்ளி தாமங்கள் பூசைக்கு உரிய அந்த மலர், இந்த மலை மாலை என்று சொல்லக்கூடிய நிலையானது வெளியிலே நாம் தலையிலே வைக்கக்கூடிய பூவிற்கு பூ என்பதாக சொல்லலாம். ஆனால் திருக்கோயிலுக்காக வாங்கி செல்லுகின்ற அந்த அந்த மலருக்கு அதற்கே உரிய தனிச்சிறப்பு மரபு பெயர், சமய மரபுடைய வழங்கக்கூடிய பெயர் என்ன என்பதாக சொன்னால் திருப்பள்ளி தாமம் என்று பெயர். திருப்பள்ளி தாமம் என்பதாகத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். திருக்கோயிலுக்கு நாம் எந்த அந்த மலரை வாங்கி கொண்டு சென்றாலும் இதை செங்கிடா பெருமாள் மிக அற்புதமாக அதை நம்முடைய பூக்குடலை வைத்துக் கொண்டு போவார். யாரு தள்ளாத வயதில் சிவதா சிவதான் சிவகாமி ஆண்டார். இவர் அது செல்லுகின்ற பொழுது அங்கே அந்த அந்த புராணத்திலே குறிப்பிடுவார் திருப்பள்ளி தாமம் என்பதாக அந்த அதற்கே உரிய மரபு சொல். இதைதான் பயன்படுத்த வேண்டும் திருப்பள்ளி தாமம். இனிமே நம்ம திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற வண்ண பெருமானும் அதை மிக ஆழமாக அற்புதமாக பயன்படுத்துகின்றார். சிலைப்பள்ளி தாமங்கள் உணர்ந்தனர் அடியார், சிலைப்பள்ளி தாமங்கள் உணர்ந்தனர் அடியார் கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சிவ சிவ போற்று என்று உபகையை கொள்கின்றார். அடுத்த நிலை பாருங்க, அந்த திருப்பள்ளி தாமத்தை வாங்கிக் கொண்டு பெருமானுடைய திருவடிக்கு முன்னே வருகின்ற பொழுது நிற்கின்ற அந்த அனுபவத்தை சொல்லுகின்றார். சிவ சிவ என்று உபகை கொள்கின்றார். நினைப்பு அள்ளி நினைப்பள்ளி என்பதாக வரும், அதை நினைப்பு பிளஸ் அள்ளி என்பதாக வரும். நினைப்பு அள்ளி உள்ளத்து என் ஆரம்பு அளிக்கும் நேரம் இந்நேரம். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? திருப்பள்ளி எழுச்சியாகிய இந்த நேரம்னு சொல்றாங்க. இந்த திருப்பள்ளி எழுச்சியாகிய நேரம் எப்படிப்பட்ட நேரமா? நினைப்பு அள்ளி உண்ணுகின்ற நேரமா? எந்த நினைப்பை? பெருமாளுடைய அந்த திருவடியினுடைய ஆரம்பு என்று சொல்லக்கூடிய அந்த நினைப்பை எடுத்து எடுத்து உண்ணுகின்ற நேரமாக என்று ஆரியர் புகன்றார். சான்றோர் தலைமை உடையவர் என்பதாக பொருள். ஆரியர் புகன்றார் முனைப்பள்ளி பயிற்றாது என்னை கல்வி பயிற்று. எந்த ஸ்கூல்ல என்ன சேர்க்கணும்னு சொல்றார்? ரெண்டு பள்ளி உண்டா, ஒன்று முனைப்பள்ளி இன்னொன்று அருட்கல்வி. இந்த அருட்பள்ளி என்று சொல்லக்கூடிய அருட்பள்ளியில என்னை சேர், தன் முனைப்பு என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு உடையக்கூடிய அந்த பள்ளியில போய் என்னை சேர்த்து விடாது. முனைப்பள்ளி பயிற்றாது என்னை கல்வி பயிற்சி முழுதும் உணர்விட்டு உடல் பழுது எல்லாம் தவிர்த்து சொல்லுகின்றார். எனை பள்ளி எழுப்பிய அருட்பெருத்தோடி. யார் முதலிலே பள்ளி எழுந்தருளியது? பெருமானா? நாம வள்ள பெருமான். இங்கே பெருமையான ஒரு செய்தியை இங்கே அமைப்பார். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். எனை பள்ளி எழுப்பிய அருட்பெரும் ஜோதி, என் அப்பனே பள்ளி எழுந்தருளாய். முதலிலே என்னை பள்ளி எழுந்த அருளை செய்தாய் நீ. ஆக உனக்கு நான் பள்ளி எழுப்புகின்ற அந்த தன்மைக்காக உன்னுடைய அந்த திருவடி உண்மையை வந்து நிற்கின்றேன் என்ற அந்த அற்புதமான செய்தி உணர்த்த உணர்கின்ற தன்மையை கோடி சிலம்ப சிலம்பும் கூறுகின்றோம். ஒன்று உணர்த்த இன்னொன்று உணர்கின்ற தன்மை. கூவின கோழி, இந்த பறவை இனங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இயற்கையினுடைய தொடர்பாக அது அமைந்திருக்கும். இயற்கை எதை உணர்த்துகின்றதோ அதை உணர்கின்ற தன்மையாக கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின. இந்த பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்ற அந்த சத்தத்தை முனிவாசக பெருமான் இங்கே அமைக்கின்றார். இந்த குருகு என்று சொல்லக்கூடிய இந்த குருகுகள் பறவைகள் என்பது முற்காலத்திலே மிக மிக ஒரு வைட்டல் ரோல் என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே இந்த பறவைகள் இருந்தது. டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது. போன் இருந்ததா? இல்ல. ஒரு செய்தி என்பதாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை முற்காலத்தில் எப்படி இந்த செய்தியானது ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செய்தி எப்படி சென்றது? கம்யூனிகேஷன். புரா இதுல இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5000 வருடத்திற்கு முன்னதாக தோன்றியது இந்த கம்யூனிகேஷன். பறவைகளை வைத்துக் கொண்டு செய்தியை அனுப்புகின்ற நிலை. இதை முதன் முதலாக தொடங்கியவர்கள் யார் என்பதாக சொன்னால் எகிப்தியர்ஸ். எகிப்து என்று சொல்லக்கூடிய எகிப்தியர்கள் தான் முதன் முதலாக பறவையை வைத்துக் கொண்டு இந்த செய்தியை ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பலாம் என்பதை அமைத்துக் ஒரு பறவையின் இடத்திலே அந்த செய்தியை அனுப்புகின்ற பொழுது இந்த பறவைகளுக்கு ஒரு தனி பெயர் உண்டு. இதற்கு ஹோமிங் பிஜியன்ஸ் என்பதாக சொல்லுவார். ஹோமிங் பிஜியன்ஸ். இந்த ஹோமிங் பிஜியன்ஸ் என்பதாக சொல்லக்கூடிய இவைகள் ஒரு இடத்துல இங்கிருந்து கிளம்புகின்றது என்பதாக சொன்னால் எவ்வளவு தூரம் இது செல்லுகின்றது என்கின்ற இதெல்லாம் அறிவியல் கணக்குப்படி இருக்கக்கூடிய அத்துணைகள். எங்க வேணா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஹோமிங் பிஜியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இவைகள் எங்கே இருந்து கிளம்புகின்றதோ தன்னுடைய வீட்டிலே இருந்து கிளம்புகின்றது. இது எங்குமே நிற்காமல் கிட்டத்தட்ட 600 மைல் 966 கிலோமீட்டர் எங்க நான்ஸ்டாப் 600 மைல் 966 கிலோமீட்டர் இது டிராவல் செய்யும். எங்கேயுமே நிற்காது இந்த புறா. எவ்வளவு வேகத்திலே இது போகும் என்பதாக கணக்கு சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு வேகத்திலே இது போகும் என்பதாக சொன்னால் 72 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு 72 to 80. இன்னுமே டிராபிக்கே இல்லாம ஒரு கார் எவ்வளவு வேகமா போச்சோ போகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பீட் அந்த வேகத்திலே இந்த பறவை போகும். இதை வைத்துக் கொண்டு கம்யூனிகேஷன் இந்த இடத்துல 966 கிலோமீட்டர் 1000/80 எவ்வளோ 9966 கிலோமீட்டர் ஆவரேஜ் 80 வச்சுக்கோங்க. 80 கிலோமீட்டர் 8 hours 8 மணி நேரத்தில் 966 கிலோமீட்டர் இந்த புறாவானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த செய்தியை எடுத்து செல்லுங்க. ஒரு இடத்துல இருந்து தொடங்கி இருக்கிறது இந்த ஹோமிங் பிஜியன்ஸ். இந்த இடத்துல இருந்து தொடங்கியது போச்சு செய்தியை கொடுத்து மீண்டும் திரும்பி வருகின்றது. எப்படி இதன் மூளை வேலை செய்கின்றது என்பதை வியப்புக்கு ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க்கா போட்டு எப்படி இதனுடைய மூளை வேலை செய்கின்றது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மூளையை போட்டு பிரசஞ்சி பார்த்ததுல ஒரு தெளிவு கிடைத்தது. என்ன என்பதாக சொன்னால் இது இந்த ஹோமிங் பிஜியன்ஸ் எதை எப்படி எதை இந்த ஒரு இடத்திலே இருந்து ஆராய்ச்சி கிளம்புகின்ற பொழுது இந்த இடத்திலே இருந்து கிளம்புகின்ற போது நாம் இவ்வளவு தூரம் இந்த இடத்திலே இருந்து இருக்கின்றோம் என்பதை இந்த பறவையானது அறிந்து கொண்டுதான் செல்லும். ஒரு இடத்துலேருந்து இப்ப இந்த இடத்துலேருந்து கிளம்புதுன்னு சொன்னா இது 80 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது கிளம்பின இடத்திலே இருந்து தான் எவ்வளவு தூரம் இருக்கின்றோம் என்கின்ற அளவுகோலை வைத்துக் கொண்டே அது செல்லும். எதை அடிப்படையில் இரண்டு உண்டா? ஒன்று சூரியனுடைய ஒளி கதிர். இந்த சூரியன் இந்த சூரியனுடைய ஒளிக்கதிரினுடைய அளவும் இரண்டாவது தன்னுடைய மூளையிலே பிரெயின்ல வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் இதற்கு மேக்னடைட் என்பதாக சொல்லுவார்கள். அயன் பார்ட்டிகல்ஸ் இரும்பு உடைய அந்த பொருள் தலையிலே இருக்கும். இது என்ன ஆகும் என்பதாக சொன்னால் இந்த பூமிக்கே உரிய எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பதாக சொல்லுவார்கள். இந்த பூமிக்கு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டு. இந்த காந்த சக்தியானது இந்த பூமியை இருக்கின்ற இந்த பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியும் இது தன்னுடைய மூளையிலே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டைட் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி அந்த இரும்பினுடைய தன்மையும் இந்த இரண்டும் இணைந்து இது எப்படி வேலை செய்கின்றதா ஒரு இப்பொழுது தான் கண்டுபிடிச்சிருக்கா ரேடார் என்பதாக சொல்லு. இந்த ரேடார் என்பது அலை பாயும் எந்த இடத்திலே ஒரு பொருள் இருக்கின்றது மணிவாசக பெருமான் போகிற போக்கிலே குருகுகள் என்பதாக சொல்லி குருகுகள் இயம்பின, இந்த பறவைகள் எல்லாம் இயம்பின. என்ன என்பதாக சொன்னால், பெருமானே நான் உன்னை வந்து அடைய வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மெசேஞ்சர், ரோமிங் பிஜியன் என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த பறவைகள் எல்லாம் எனக்கு அமைந்தன என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் ரோமிங் பிஜியன் என்று சொல்லக்கூடிய அவையையும் யுரேசியன் குக்குவையும் அழைத்து இந்த இடத்திலே மணிவாசக பெருமான் போகிற போக்கிலே அறிவியல் செய்திகளை அற்புதமாக அமைத்துக் கொடுக்கின்றார். மணிவாசக பெருமான் கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின. இந்த சங்கம் என்பதாக அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது இந்த சங்கிலே இருந்து வரக்கூடிய ஒளியானது நாதமானது. இந்த நாதம் என்று சொல்லக்கூடிய இந்த நாதம் பிரணவ நாதத்தை குறிக்கின்ற ஒன்றாக, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் என் சங்கம் என்பதாக அங்கே அமைத்ததைப் போல, இந்த நாத தத்துவம் என்று சொல்லக்கூடிய நாத தத்துவம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்பதாக அமைத்த அந்த தன்மையிலே பெருமான் நாத தத்துவத்தை கலந்து விளங்குகின்ற பெருமானாக இருக்கின்றான் என்பதை இயம்புகின்ற சங்கம் என்பதாக அமைத்து இயம்பின சங்கம் என்பதாக சொல்லுகின்றான். இதுல மணிவாசக பெருமான் இன்னொரு சிறப்பினையும் அமைத்திருக்கின்றார். இதுல குயில் என்பதாகவும் கோழி என்பதாகவும் குருகு என்ற பறவையையும் சங்கையும் குறிப்பிடுவார். இந்த நான்கும் நான்கு வகையான தத்துவத்தை விளக்குவது. குயில் என்கின்ற அந்த குயிலினுடைய தத்துவம் எதை விளக்குகிறது என்பதாக சொன்னால், இந்த குயில் குயிலினுடைய நிறம் எப்படிப்பட்ட நிறம்? கருமை. குயில் நிறம் முழுவதும் கருமை, ஆனா குரல் குரல் இனிமையா இருக்கும், ஆனா நிறம் முழுக்க கருமையாக இருக்கும். இரண்டாவது கோழி. சேவலை பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், இந்த சேவல் வந்து எப்படிப்பட்ட நிறத்தை உடையது? சேவல் செம்மை அதிகமா இருக்கும், அங்கங்க அந்த இறகிலே கருப்பு கலந்தது. செம்மையும் கருமையும் கலந்தது கோழி, செம்மையும் கருமை. இந்த குருகு என்று சொல்வது நாரை. இந்த நாரையினுடைய பெரும்பகுதி எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால் வெண்மையாக இருக்கும், அங்கங்கே சாம்பல் நிறம். இந்த சாம்பல் நிறமானது இங்கு கலந்திருக்கக்கூடிய தன்மையை உடையது எது? குருகு என்று சொல்லக்கூடிய நாரை. நான்காவதாக சங்கு. சங்கு என்ன நிறம்? சுட சுடரும் பொன்போல் மிளிரும் சங்கு, சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெண்மை, வெண்மை வெண்மை வெண்மை. ஐயா சொன்னது போல சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சுட்டா எல்லாம் கருப்பாகும், ஆனா சங்கு மட்டும்தான் வெண்மை என்று சொல்ற அந்த வெண்மையானது மிகுதியாக ஆகும். குயில் முழுவதும் கருமை நிறத்தை உணர்த்துவது திரோதானம் என்று சொல்லக்கூடிய நிலை, இருள் நிலை. இந்த இருள் நிலையிலே மறைப்பு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த உயிர்களை குறிப்பது உயிர். திரோதான சக்தி மறைப்பு சக்தியாகத்தான் இருக்கிறது. சொல்லுவா கடவுளே இல்லை என்பதாக சொல்லுவா, யாரையா கடவுள் இவர்? இப்படியெல்லாம் சொல்லுகின்ற நிலையிலே, ஆனால் பின்னே இருந்து தொண்டா துணையா இருந்து பெருமான் நம்மை தாங்கி வருகின்ற தன்மையை உணராத நிலை. அப்படி திரோதானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மறைப்பு நிலையிலே இருள் நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாவை குறிப்பது இந்த குயில். இந்த கோழியானது செம்மையும் கருமையும் கலந்த அந்த தன்மையானது, செம்மை என்பது பெருமானுடைய அனுக்கிரகத்தினுடைய தன்மையை குறிக்கும். இந்த கருமையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த அஞ்ஞானம் வெளிப்படுவதும், அருள் நிலையானது தோன்றுகின்ற நிலையும், அந்த நிலையை குறிப்பது இந்த கோழி என்று சொல்லக்கூடிய நிலை, ஆன்மாவினுடைய அந்த பக்குவ நிலை. இந்த நாரை என்று சொல்லுகின்ற இந்த நாரையானது முழுக்க வெண்மையாக இருந்து விடலாம், ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அது அந்த சாம்பல் நிறம் எதை குறிப்பது என்பதாக இருந்தால், பரிபாகம் உற்ற உயிர், நன்றாக எல்லா நிலைகளிலே இருந்து கடந்த உயிராக இருந்தாலும் அதிலே கொஞ்சம் வாசனா மலம் என்பதாக சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள். இதற்கு ஒரே வழி சிவஞான பதத்திலே மெய்கண்டார் சொல்றார், மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தான் அரணத்தொழு. அடியார்களோடு இருக்கின்ற அந்த தன்மை அது அப்பொழுதுதான் இந்த வாசனாமலமும் கழியும். இந்த வாசனாமலையில் மலம் கழிய வேண்டும் என்பதாக சொன்னால் அடியார்களோடு இருக்கின்ற தன்மையின் காரணமாக அந்த வாசனாமலம் கழியும் என்பதாகிய அந்த பக்குவத்தை உணர்த்துவது இந்த நாரை என்று சொல்லக்கூடிய அந்த நாரையினுடைய வெண்மையும் சாம்பலும் கலந்த நிலை. இறுதியாக இந்த சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கம் தான் வெண்மை, பர்ஃபெக்ட் ஒயிட், இந்த பியூர் ஒயிட் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கமானது தூய நிலை, இந்த ஆன்மாவினுடைய தூய நிலையை உணர்த்துகின்ற ஒரு குறிப்பீடாக அனுபவ நிலையாக ஆன்மாக்களுடைய ஒவ்வொரு அனுபவ நிலையையும் பரிபக்குவ நிலையையும் உணர்த்துவதுதான் குயில், கோழி, நாரை, சங்கம். இப்படி இந்த நான்கு நிலைகளிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை வைத்து மணிவாசல பெருமான் இந்த திருப்பாடலிலே மிக அழகாக கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகையின் ஒளி, ஓவின தாரகையின் ஒளி ஒளி உதயத்துக்கு ஒருப்படுகின்றது. தாரகையின் ஒளி என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறங்கும் இன்னொரு மொழியின் தொகை வீறு அற்றார் போல அங்கே எப்படி அங்கே தாரகையினுடைய ஒளி மங்கியதோ அதை போல இங்கே மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார் ஓவின தாரகை ஒளி. ஆக முழுமையாக இந்த ஒளியானது நீங்கி ஒளி உதயத்து உருப்படுகின்றது. எந்த ஒளியானது இப்பொழுது தோன்றுகின்றது? சிவபெருமானுடைய கருணையின் சூரியனுடைய அந்த ஒளி தோன்றுகின்றது என்பதை அமைக்கும் ஓவின தாரகை ஒளி. இது இன்னொரு அறிவியல் கருத்தை மணிவாசக பெருமான் இதிலே மிக அற்புதமாக சொல்லுது. இந்த திருப்பாடல் முழுக்க முழுக்க சயின்டிபிக், அது மணிவாசக பெருமானுக்கு அது ஒன்றும் கைவந்த கலை. மணிவாசக பெருமான் இதுல ஒரு இந்த தாரகை என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு தோன்றுவதுன்றது என்பதை ஒரே வரியில சொல்லியிருக்கிறார். இதற்கு பக்கம் பக்கமாக புக்கு புக்கா எத்தனை உழவுல பெரிய புக்கெல்லாம் உண்டு. எதை பத்தி என்னன்னா இந்த பிளாக் ஹோல் தியரி என்பதாக சொல்லுங்க. பிளாக் ஹோல் தியரி ஐயா தெரியும். பிளாக் ஹோல் என்பதாக சொல்லி அண்டத்திலே ஒரு உண்டு, பிளாக் ஹோல் அப்படியே சுத்திட்டே போயிட்டே இருக்கும். அது பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வேக்யூம் கிளீனர் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணுது வச்சீங்கன்னு சொன்னால் அப்படியே புதுசுக்குன்னு எடுத்துக்க இல்லையா? அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஹோல், சாதாரண ஒரு இது கணக்குக்காக காட்டுறேன், இவ்வளோ பெருசுல இவ்வளோ பெருசுல. அப்படி இந்த வெற்றிடமானது அதுக்கு ஒரு ஐ உண்டு, அது அப்படியே அந்த வானத்திலே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அது பாட்டு உள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஓவின தாரகை ஒளி எல்லாம் போகுது உள்ள. இது டெத் ஆஃப் ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸுடைய மறைவு, டெத் ஆஃப் ஸ்டார்ஸ். அப்ப எது எந்த இடத்திலே மறைகின்றதோ இது இந்த பிளாக் ஹோல்ல போய் எல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா? சேர்ந்ததுக்கு அப்புறம் இது எதனுடைய ஆரம்பம் என்பதாக சொன்னால் திஸ் இஸ் த பர்த் ஆஃப் நியூ ஸ்டார்ஸ். எங்கே எல்லாம் ஒடுங்குகின்றதோ அங்கேதான் அத்துணையும் தோன்றுகின்றது என்பதை மணிவாசக பெருமான் போகின்ற போக்கிலே பிளாக் ஹோல் தியரி அப்படியே போட்டு தள்ளிட்டு போறார். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து வருப்படுகின்றது. சொல்லுங்க இந்த எல்லா தாரகை என்று சொல்லக்கூடிய அத்துணை நட்சத்திரங்களுடைய அழிவு எதனுடைய தொடக்கம் என்பதாக சொன்னால் இன்னொரு நட்சத்திரங்கள் கூட்டம் அண்டங்களினுடைய தொடக்கத்தினுடைய ஆரம்பம் இது என்பதாக அங்கே சொன்ன இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிற தேரிய மணிவாசக பெருமான் அத்துணை ஆழமாக எப்படி சிறப்பாக அமைத்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் எண்ணி எண்ணி மணிவாசக பெருமானுடைய திருவடியை தொழகின்ற அந்த தன்மை ஒளி உதயத்து ஒருப்படுகின்ற உதயம் என்பது தோன்றுகின்ற நிலை. ஓவின தாரகை ஒளி அங்கு மறைஞ்சிருச்சியா? ஒளி இந்த இடத்திலே மறைந்தது. அப்படின்னு சொல்லிட்டு விருப்போடு நமக்கு தேவன செரிகழல் தாளினை காட்ட எப்படி காட்டணும்னா எப்படி காட்டணும் விருப்போடு காட்டணும். சும்மா போனா போதையா தெரிஞ்சது தெரியும் பிறவிக்கு மருந்து செரிகள் தெரியும் பிறவி. என்ன தெரியும் பிறவி? மேன்மேலும் 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 பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று இவையிலே உலர்ந்து கிடக்கின்ற இந்த தன்மையை மாற்றுவது மேன்மேலும் 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 அருளை பெறுவது என்ற செறிகடல் தான் அதற்கு இணை என்பதை காட்டுவதற்காக தேவன் அச்செறிகடல் தாளினை காட்டாய் என்பதாக சொல்லி யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கு எளியாய். அறிவின் துணை கொண்டு பெருமானை அறிய முயன்றால் அவன் சிக்க மாட்டான். அறிவின் துணை கொண்டு ஆராய முடியும். அருளால் எவையும் பார் என்றால் அத்தை சுட்டி அறியாதே என் அறிவால் பார்த்தேன் பார்த்த என்னையும் கண்டிலேன் மொழி என்பதாக தாய்மான சொல்வான். அப்படி அருளால் எவையும் பார்த்தல் என்கின்ற நிலையிலே பெருமானுடைய அந்த திருவருளை துணையாக கொண்டு அவருடைய திருவடியை வணங்குபவர்களுக்கு அவன் எளிமையாக நிற்கின்றான் என்கின்ற அந்த தமை அமைப்பை நம்முடைய மணிவாசக பெருமான் யாவர்க்கும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் என்பதாக சொல்லிய அந்த தன்மையிலே இந்த திருப்பாடல் மிக முக்கியமான ஒரு திருப்பாடலாக நாம் எடுத்துக்கொண்டு மணிவாசக பெருமானுடைய அந்த உள்ள கருத்துக்களை பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை மொழி ஒளி உதயருக்கு ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுடை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கின்ற இந்த திருப்பாடலுக்கு இணையாக உயிருணி பத்து 34வது திருப்பாடல் 34வது பதிகம் 2வது திருப்பாடலோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து இங்கே 41 மண்டல பூஜையானது கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இன்று மண்டல பூஜையானது நம்முடைய அந்த திருக்கோயிலிலே நடைபெற இருக்கிறது. அன்பர்களெல்லாம் அதிலே கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று திருக்கோயில் சார்பாக அனைவரையும் வேண்டிக் கொண்டு உயிருணி பத்திற்கு பிறகு நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி 3வது திருப்பாடலை மீண்டும் பாடி இந்த வகுப்பை நிறைவு செய்து நாளை தொடங்குகின்ற பொழுது திருக்கோயில்